அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய முல்லல் இஸ்லாஹம் ஸ்வதத்துமா தௌஃபீகி இல்லா பில்லாம் அலைக வக்கல் துவைலிஹி வநீப் நஹ்மதுஹு வநஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத். ஃபகத் கால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் ஃபைன தஸ்ஹபூன் இன்ஹு இல்லா திக்ருன் லில் ஆலமீன். وقال نبينا محمد صلى الله عليه وسلم ان الذي ليس في جوفه شيء من القران وهو كالبيت الخريب. وقال ايضا خيركم من تعلم القران وعلمه. صدق مرياديك مريا பெரியார்களே, அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, அருமையான வாலிப சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருளால் பரக்கத் நிறைந்த அவனுடைய பள்ளியிலே அல்லாஹ்வுக்கு வழங்கிய இந்த விசேஷ தொழுகையான ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காகவும், இந்த ஜும்மாவுடைய பொருட்டால் நம் நாட்டு திட்டங்கள், நல்ல நோக்கங்கள், ஹலாலான தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்காகவும், இந்த ஜும்மாவுடைய பொருட்டால் நோய் நொடிகள், பலா முசீபத்துகள், கெட்ட ஜின் ஷேத்தானுடைய தீங்கிலிருந்தும், பேரழிவுகள், பேராபத்துகள் இருந்தும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவதற்காகவும், பலகீனம், வேளாண்மை, பிறருடைய அடக்குமுறை, சக்தி மீறிய கடன் போன்ற தொல்லைகளிலிருந்து அவனிடத்திலே உதவி தேடுவதற்காகவும் அவருடைய வீட்டிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் தாலா நமக்கு வழங்கிய அடிப்படை கடமையான ஐந்து கடமைகள், அந்த ஐந்து கடமைகளும் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விண்ணிற்கு வர வைத்து நமக்கு வழங்கப்பட்டது. மற்ற கடமையெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த மண்ணிற்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமக்கு கடமையாக்கினார்கள். இந்த தொழுகை மட்டும் அது விண்ணுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வர வைத்து அல்லாஹ் கொடுத்த கடமை. அந்த ஐந்து கடமைகளில் ஒரு கடமை லுஹர் என்ற ஒரு கடமைதான் ஜும்மாவாக நமக்கு மாற்றித்தரப்பட்டிருக்கிறது. அந்த லுஹர் என்ற கடமையில் உள்ள அந்த நான்கு ரக்காத்தில் ரெண்டு ரக்காத் ஜும்மாவுடைய பயானுக்காகவே குறைக்கப்பட்டு, அந்த லுஹருடைய நான்கில் உள்ள ரெண்டு ரக்காத்து மட்டுமே நமக்கு இந்த வெள்ளிக்கிழமை என்று கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்றால், தொழுகையுடைய அந்தஸ்திற்கு, தொழுகையுடைய ரக்காத்துடைய அந்தஸ்திற்கு ஹுத்பா இருக்கிறது என்பதை நம்ம எல்லோருமே புரிந்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அத்தீனு வன்னசீஹா, இந்த தீன் அது உருவானதே உபதேசம் தான். உபதேசத்தை வைத்துத்தான் இந்த மார்க்கமே உலகம் பூரா பரவியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த முதல் உபதேசம் வரலாறுலாம் நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட 3 மைல் தூரம் தாயிப் நகரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மக்கள் துரத்திய வரலாறுலாம் நமக்கு தெரியும். 2 மலைகளுக்கும் நடுவில் இருக்கின்ற இடையிலே இருக்கிற இந்த ஊர், இந்த ஊர் மக்களை நான் நசுக்கி விடட்டுமா என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கும்போது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டாம், இவர்களை விட்டுவிடுங்கள் என்று சொன்னதற்கு காரணம் வரலாற்றாசல் எழுதுகிறார்கள், நம்முடைய உபதேசத்தை புரிந்து கொள்ளாமல் நம்மை துரத்துகிற இவர்கள், 3 மைல் தூரம் நம்மை துரத்திய இவர்கள் உபதேசத்தை புரிந்துவிட்டால் நமக்காக உலகம் பூரா போவார்கள். பொதுவாகவே மக்களிடத்தில் ஒரு பழக்கம் இருக்கு, தனக்கு பிடிக்காத ஒரு காரியம் ஒரு இடத்திலே நடக்கிறது என்றால் தான் இருக்கிற இடத்தில் வரக்கூடாது என்று தன்னுடைய ஊரிலிருந்து துரத்துவதைத்தான் உடனே அழைப்பார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தாயிப் நகரத்து மக்கள் கிட்டத்தட்ட 3 மைல் தூரம் துரத்தி, ஊருக்கு வெளியே துரத்தி விட்டார். ஏன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மன்னித்தார்கள் வரலாற்றாசிரியர் எழுதுகிறார்கள், நம்ம பற்றி தெரியாமையே நமக்கு எதிராக 3 மைல் தூரம் ஓடி வரக்கூடியவர்கள் நம்மை பற்றி புரிந்து விட்டால் உலகம் பூரா ஓடுவார்கள், நமக்காக இந்த மார்க்கத்திற்காக உலகம் பூரா ஓடுவார்கள், மன்னித்து விட்டார்கள். இந்த தலைமுறைதான் உலகம் பூரா ஓடிக்கொண்டிருக்கிறது, இஸ்லாத்தை பற்றி சொல்வதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓடி வந்தவர்கள் எல்லாம் சஹாபாக்களாக, வலிமார்களாக, இறைநேசச் செல்வர்களாக எல்லா பகுதிகளிலேயும் அவர்கள் மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னையிலே அடங்கப்பட்டிருக்கின்ற, கோலத்திலே அடங்கப்பட்டிருக்கின்ற அந்த புனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபி தமீம் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா, அள்ளி அள்ளி இஸ்லாத்திற்காக கொடுத்த வள்ளல்கள் கூட்டத்தை சார்ந்தவர்கள். கடலூர் மாவட்டத்தில் பாருங்கள், ஒக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 80,000 பேர்கள் மறுமை நாளிலே கேள்வி எனக்கில்லாமல் சொர்க்கத்திற்கு போவார்கள் என்று சொல்லும் போது, நாயகமே அந்த நபர்களில் என்னையும் ஒரு ஆளாக நீங்கள் நான் சேர்ந்து கொள்வதற்கு துவா செய்யுங்கள் என்ற உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீயும் அந்த கூட்டத்தில் இருப்பாய், கேள்வி எனக்கில்லாமல் சொர்க்கத்திற்கு போகிற கூட்டத்தில் நீயும் இருப்பாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே, இன்னொரு தோழர் எழுந்து என்னையும் அதிலே சேருங்கள் என்ற உடனே, சபக்குக்க பிஹா ஒக்காஷா, ஒக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் முந்தி கேட்டுவிட்டார், அதனால் அவர் முந்தியதனாலே அவருக்கு நான் அதை ஒப்புக்கொண்டேன், நீ அவரை பின்பற்றி கேட்பதனாலே உனக்கு நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப இந்த மார்க்கம், அது உபதேசத்தை வைத்து தொடங்கிய மார்க்கம், வீடுகளில், பூட்டிய வீடுகளில், காடுகளில், குகைக்கடியிலே பாம்புகளுக்கும் தேள்களுக்கும் இடையிலே உருவான மார்க்கம், இந்த மார்க்கம் உபதேசத்தை வைத்து உபதேசங்கள், அது சொல்லப்படும் போது எடுத்து வைக்கப்படும் போது ஏற்பட்ட கஷ்டங்கள் சிரமங்கள் எல்லாம் வரலாறு சஹாபாக்களுடைய தியாகங்களை வைத்து நமக்கு எடுத்துக் கூறுகிற அல்லாஹ் கேட்கிறான், மனிதர்களை பார்த்து கேட்கிறான், மோமின்களை பார்த்து மட்டுமல்ல உலகத்தில் உள்ள மக்களை பார்த்து கேட்கிறான், நீங்கள் எங்கே போகிறீர்கள், தவறு செய்யக்கூடியவர்களை பார்த்து கேட்கிறான், நீங்கள் எங்கே போகிறீர்கள், இன்போ இல்லா திக்ரில் ஆலமீன், இந்த குர்ஆன் இது செய்கிற உபதேசம் அது உலகத்திற்கு உபதேசமாக இருக்கிறது, நீங்கள் எங்கே போகிறீர்கள். போவதாக உலகில் மனிதர்கள் பேசுவார்கள், வீட்டிலே மனைவிக்கும் பிள்ளைக்கும் இடையிலே மனஸ்தாபம் ஏற்பட்டு விட்டால் கணவன் மனைவிக்கு இடையிலே அடுத்து சொல்வது, நான் எங்கேயாவது போயிடுவேன். சில நேரங்களிலே தொல்லை தாங்க முடியாமல் பெண்களும் கூட சொல்லுவார்கள், நான் எங்கேயாவது ஓடி போய் விடுவேன், எங்கே ஓட முடியும். அல்லாஹ் கேட்கிறான், பயண தருகபூன், நீங்கள் எங்கே போகிறீர்கள், பாதையை திரும்பி போகக்கூடியவர்களை பார்த்து. இது ஒரு வழியை, சரியான வழியை உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது இந்த குர்ஆன். ஒருவருடைய வீட்டு பிரச்சனையிலிருந்து நாட்டு பிரச்சனை வரை, ஒருவருடைய சொந்த பிரச்சனையிலிருந்து பொது பிரச்சனை வரை, அவருடைய அடிப்படை பிரச்சனையிலிருந்து அரசியல் பிரச்சனை வரை அத்தனைக்கும் இந்த குர்ஆன் வழிகாட்டிக் கொண்டிருக்கும் போது எங்கே நீங்கள் போவீர்கள் அல்லாஹ் கேட்கிறான், எங்கே போகிறீர்கள், எங்கே போக முடியும். இந்த குர்ஆனை யார் புறக்கணித்து விட்டு போனார்களோ அவர்கள் நெருக்கடியான வாழ்க்கையை சந்திக்க வேண்டியது ஏற்படும். அல்லாஹ் கேட்கிறான், நீ வரலாற்றை இன்று பாருங்கள், நம்முடைய குடும்ப பிரச்சனையிலே பாருங்கள், குர்ஆனுடைய உபதேசம் நமக்கு புறக்கணிக்கப்படும் போது நம்முடைய பாதையெல்லாம் நெருக்கடியான பாதையாகத்தான் அமையும். பெற்றோர்களை ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவருடைய தகப்பனார் இறந்த உடனே அவர் சொன்ன வார்த்தை ஹதீஸ் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, என் இரண்டு சொர்க்கத்தில் ஒன்றை நான் இழந்து விட்டேன். தகப்பனார் இறந்தார்கள், இறந்த உடனே அவருடைய கல்வியில் இருந்த வேதனை எப்படி வந்தது, என்னுடைய இரண்டு சொர்க்கத்தில் ஒன்றை நான் இழந்து விட்டேன். தாயும் தந்தையும் பிள்ளைகளுக்கு அல்லாஹ் வழங்கிய இரண்டு நேமத்துகள், இரண்டு சொர்க்கங்கள். அந்த தந்தை இழந்ததை பார்த்து என் சொர்க்கத்தை இழந்து விட்டேன் என்று சொன்ன சஹாபி, குர்ஆன் மனிதர்களுக்கு வழிகாட்டுகிறது எனக்கு பெற்றோர் தேவையில்லை, நான் இஷ்டப்படி என்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வேன் என்று போகக்கூடியவர்கள் அந்த பாதை சில நேரங்களிலே அவர்களை ஈமானே இலக்கு செய்கிற பாதையாக மாறிவிடுகிறது. பிரிவா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மனைவியோடு தகராறிட்டுக் கொண்டு கணவன் வீட்டை விட்டு போகிறான், நான் எங்கேயாவது போகிறேன் என்று போகிறான். 35 ஆண்டுகள் குஜராத்தில் ஒருவர் இருந்தார், 40 வயதிலே வீட்டை விட்டு போனவர், 35 வருடம் தன்னுடைய மகனுக்கு திருமணம் முடிக்கிற விஷயத்திலே மனைவியோடு ஏற்பட்ட சர்ச்சை, நான் எங்கேயாவது போயிடுவேன் சொல்லிட்டு போனவர், 75 ஆண்டுகளுக்கு பிறகு தனிமை, முதுமை, ஏழாமை, பலகீனம் எல்லாமே அவரை குடும்பத்தை நினைக்க வைக்கிறது. வாலிப பருவத்தில் தனிமையாக இருந்து கொண்டு உழைத்த பணத்தை எல்லாம் தவறான வழியிலே செலவு செய்துவிட்டு முதுமை நேரத்திலே அவருக்கு தனிமை வாட்டுகிறது. வரலாற்றை புரட்டி பாருங்கள். ஒரு சஹாபி சுபு தொழுகையிலே குலுவல்லா சூரா சூரத் இஹ்லாஸ் சுபு தொழுகையிலே பெரிய சூழ வேண்டும். சுபு தொழுகையிலே குலுவல்லா சூரா ஒன்று தொழுவிட்டு விட்டார்கள். சஹாபாக்கள் சல்லல்லா இருந்த பிரச்சனையை கொண்டு போயிட்டாங்க. நாயகமே பெரிய சூறா ஓதுலாம், சுபுல சின்ன சூறா ஓதிட்டாங்க. நிகழ் நாயம் சல்லா அலிஸ்லாம் அந்த தோழரை அழைத்து சுபுவிலே குலுவல்லா சூறா எதற்காக ஓடுனா என்று கேட்கும் போது நாயகமே அதனுடைய பொருள் அவருடைய கருத்து என் கல்வை ஈர்த்தது, அதனால் நான் ஓதிவிட்டேன். அந்த பொருளை நான் விளங்கி புரிந்து நான் ஓதிவிட்டேன். சல்லல்லா அலி செல்லம் அந்த சஹாபிட்ட சொன்னாங்க, அதனுடைய பொருளை கருத்தை உணர்ந்து நீர் ஓதினீர். குலுவல்லா சூறா சாதாரணமானதல்ல, ஒரு குலுவல்லா சூறா 10 ஜுஸுக்கு சமம் என்று பெருமானார் சல்லல்லா அலி சொன்னாங்க. ஒரு தடவை ஒருத்தர் குலுவல்லா சூறா ஓதிட்டா 10 ஜுஸுவை ஓதியதற்கு சமம் என்று சல்லல்லா அலி செல்லம் பாராட்டினார். என்ன காரணம்? அல்லாவுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தை அந்த சூறா தான் மனிதனுக்கு தெளிவுபடுத்துகிறேன். அல்லாஹ் அல்லாஹ் தனித்தவன், அவன் தனித்திருப்பதற்கு தகுதியானவன். நாம் தனித்திருக்க முடியாது, மனிதன் தனித்திருக்க முடியாது. அவன் தேவையற்றவன், நாம் தேவையற்று இருக்க முடியாது. காலம் பூரா நாம் தேவையோடு தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏதாவது விதத்திலே தேவை இருந்து கொண்டே நமக்கு இருக்கும். ஒருவருக்கொருவர் தேவையோடு மனிதனால் இல்லாமல் இருக்க முடியாது. அவன் தேவையற்றவன், அல்லாஹ் சமத், அவன் தேவையற்றவன், நாம் தேவையுள்ளவர்கள். லம் எலில், அல்லாஹ்வுக்கு பிள்ளை கிடையாது. நமக்கு பிள்ளை இல்லை என்றால் நமக்கு பெயரே வேறு. ஒரு ஆண்மகனுக்கு பிள்ளை இல்லை என்றால் அவனுக்கு பெயரே, சமுதாயம் கொடுக்கிற பெயரே வேறு. அதற்காக இன்னைக்கு செயற்கை முறையில் எல்லாம் பிள்ளையை பெறுகிற அளவிற்கு மேலை நாடுகள் வந்து விட்டது. தத்தெடுத்து வளர்க்கிற நிலை நம் பகுதியில் இருக்கிறது. மேலை நாடுகளிலே செயற்கை முறையிலேயாவது பிள்ளை எடுத்து வளர்த்துக் கொள்ளலாம். அது மனிதனுக்கு குழந்தையை வைத்துத்தான் நமக்கு மரியாதை. திருமணம் முடித்த 2 மாதத்திலேயே, கல்யாணம் முடிச்ச 2 மாதம் ஆச்சு, என்ன ஏதோ நல்ல செய்தி வரவில்லையே, பேசுவதை பார்க்கிறோம். அல்லாஹ் பிள்ளைகளுக்கு அப்பாற்பட்டவன், அவன் தனித்தவன், தேவையற்றவன். மனைவி மக்கள் அல்லாதவன். நமக்கு மனைவி மக்கள் மாத்திரமல்ல, பெற்றோர்களை வைத்துத்தான் நமக்கும் சிறப்பு இருக்கிறது. அவளம் யூழல், அல்லாவிற்கு பெற்றோர்கள் இல்லை. நமக்கு பெற்றோர்கள் இல்லை என்றால் பெயரே நமக்கு வேறு. அனாதை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப இந்த கருத்தை மனதில் வைத்துக் கொண்டு சுமூக தொழுகையில் அவர் ஓடுகிறார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கருத்தை லைத்ததால் அந்த குர்ஆனில் உள்ள 10 ஜுஸுக்கு இந்த சூரா சமம் என்றார். அப்ப அல்லாஹ் தனித்தவன், நாம் தனிமையோடு இருக்க முடியாது. 35 ஆண்டுகள் மனைவி விட்டு பிரிந்து குஜராத்திற்கு போய் தனிமையும் பலகீனமும் இயலாமையும் வாட்டியதற்கு பிறகு தபால் எழுதுகிறார். தன்னுடைய குடும்பத்திற்கு ஏதோ ஒரு அவசரப்பட்டு திசை மாறி வந்துவிட்டேன், நான் திரும்பி ஊருக்கு வந்தா என்னை சேர்த்துக்கிடுவாங்களா, என்னுடைய குடும்பத்தில் சேர்த்துக்கிடுவீங்களா, என்னுடைய மனைவிட்ட கேளுங்க என்னை சேர்த்துக்கிடுவாளான்னு கேளுங்க. 70 மூதாட்டி, 75 வீட்டினுடைய கணவனை சேர்த்துக் கொள்வதற்கு உறவுக்காரர்கள் போய் பேசும்போது அவர் சொன்ன பதில், சரி வரட்டும், 35 வருஷம் தாண்டி வருகிறார், வரட்டும், அந்த கட்டையில் போகிறவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். மனைவி பெயரிலே டிராப்ட் எடுத்து 25,000 மனைவிக்காக தன்னுடைய முதுமையெல்லாம் இழந்ததற்கு பிறகு கிஃப்ட் அன்பளிப்பு பொருள்களை எடுத்துக்கொண்டு குஜராத்திலிருந்து வந்தார். திருவனந்தபுரம் தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது அல்லாவுடைய நாட்டப்படி அவருடைய ரூம் போய்விட்டது. அந்த அம்மா சொன்னதை போல கட்டையாகத்தான் ஊருக்கு வந்தவர் சேர்ந்தார். இப்படி ஒவ்வொருடைய வரலாற்றிலே பாருங்கள், அல்லாஹ் கேட்கிறான் எங்கேயும் போகாதீங்க, நீங்க இந்த குர்ஆன் உங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. பிள்ளைகளை பார்த்து கேட்கிறது, எங்கேயும் வீட்டை விட்டு ஓடுவேன் ஓடுவேன் பேசாதே. உன்னால் எங்கே போக முடியும்? உன் தாயும் தந்தையும் வீட்டுக்குள்ளே சொர்க்கமாக உனக்கு வழிகாட்டி கொண்டிருக்கும்போது உன்னால் எங்கே போக முடியும்? இஸ்லாம் கேட்கிறார் மக்கள். அந்த அரபு நாட்டிலே தாய் வேறு, தந்தை வேறு, பிள்ளைகள் வேறு, மகன் வேறு என்று பிரிந்து பிரிந்து கிடந்த அந்த சமுதாயத்தை ஒன்று சேர்த்து எப்படியும் வாழலாம் என்ற நிலை மாறி இப்படித்தான் நீ வாழ்ந்தாக வேண்டும் என்ற ஒரு கட்டுக்கோப்பை ஏற்படுத்தி 1000 ஆண்டுகள் வாழ்ந்த சமுதாயம் நம்முடைய சமுதாயம். ஹஜரத் நூஹ் அலைஹிஸ் ஸலாம் 950 ஆண்டுகள் அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை சொன்னார்கள். வரலாறு பதிவு செய்கிறது. காலப்போக்கிலே மனிதனுடைய குற்றங்கள் கூட அவருடைய ஆயுள் குறைத்து குறைத்து போய்விடுகிறது. ரப்பல் ஆலமீன் நீண்ட ஆயுள் உனக்கு, நிம்மதியான ஆயுள் உனக்கு, சந்தோஷமான உலகத்தையும் நீ சொர்க்கமாக மறுமையும் சொர்க்கமாக அடைவதற்குண்டான உலக வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கிற நிரந்தரமான வெற்றி, துன்யாவிலே கிடைக்கிற வெற்றிக்கு ஒரு முடிவு இருக்கிறனுடைய அப்பாத்தோடு மறுமையிலே கிடைக்கிற அந்த நிரந்தரமான வெற்றி, அத்தனைக்கும் இந்த குர்ஆனை அல்லாஹ் நமக்கு தந்தான். ஆரித் இதை புரட்டிப்பார், இந்த குர்ஆனை பார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், குர்ஆன் மொத்தமாக எங்களுக்கு அருளப்பட்டு இருந்தால் நாங்கள் யாருமே இஸ்லாத்துக்கு வந்திருக்க மாட்டோம். மொத்தமாக அருளப்பட்டது லைலத்துல் கௌர்ல, உலகத்து வானத்திற்கு மொத்தமாக குர்ஆன் அருளப்பட்டது, அங்கிருந்து நமக்கு மொத்தமாக அருளப்படல. நேரத்துக்கு தக்கவாறு, காலத்திற்கு தக்கவாறு, சூழ்நிலைக்கு தக்கவாறு மனித சமுதாயம் இப்போ சொன்னா விளங்குவான். எல்லா நேரங்களிலேயும் மனைவி யோசிக்கிறாள், தன்னுடைய கணவனிடத்திலே நாம் எப்போது கோரிக்கை வைத்தால் நிறைவேறும் யோசிக்கிறாள். அவனுடைய சந்தோஷமான நேரம் ஒரு கோரிக்கையை தூக்கி வைக்கிறான். சரி சரி, அவன் கோபத்தோடு இருக்கிறான், இந்த நேரத்தில் போனா ஏதா பிரச்சனை ஆயிடும். துன்யாவிலே பார்க்கிறோம், தொழிலாளிகள் முதலாளியை பார்க்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார், இந்த நேரத்தில் கோரிக்கை வைப்போம். சரி, கோபத்தோடு இருக்கிறார், போகக்கூடாது. இது மனிதனுக்கு இடையில் நடக்கிற நிகழ்ச்சி. ஆனா ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தது, மனிதனுக்கு குர்ஆனை எப்படியே கற்றுக் கொடுக்கிறான். இந்த நேரத்தில் இது சொல்ல வேண்டும், கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள், 10 ஆண்டுகளுக்கு மேல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் களிமா சொல்லு, களிமா சொல்லு, களிமா தான் சொல்லிட்டு இருந்தான். சஹாபாக்களே ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நாயகமே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் களிமா சொல்லி ஆயிற்று, அடுத்து ஒரு முஸ்லிமுக்கு என்ன கடமை? அப்புறம் தோழு அவர்கள் ஆசைப்படுகிறார். அந்த ஆக்கத்தக்கவாறு 1 ஆயத்து 2 ஆயத்து 40 வயதில் இருக்கிறாள், நாயகமே நீங்கள் ஓதுங்கள் என்று தொடங்கி அந்த முதல் சூரா முதல் ஆயத்து. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதில் அருளப்பட்டது என்றால், கடைசி ஆயத்து அல்யோம் அக்மல்துலக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு முடிச்சு தந்துட்டேன் அல்லாஹ் சொன்னான். இந்த ஆயத்து குர்ஆனில் உள்ள கடைசி ஆயத்து, இந்த ஆயத்து இறங்குவதற்குள்ளே 22 ஆண்டுகள் தாண்டி விட்டு மொத்தமாக கொடுக்கப்படுது. மதீனாவிலே கடை வீதிகளிலே பெண்கள் போய் கொண்டிருக்கும் போது அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆலோசனை சொன்னார், நாயகமே இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பு பெண்கள் முகங்களை மூடாமல் போனாக வந்தார்கள். அப்ப இஸ்லாம் இப்ப வளர்ந்து சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது, மக்கள் இஸ்லாத்திற்கு கூட்டம் கூட்டமா வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பெண்கள் கொஞ்சம் பேணி முகத்தை மூடிக்கொண்டு போக சொல்லலாமே. அன்னை உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த கருத்தை வீட்டுக்குள்ளே இருந்து கேட்டுக்கொண்டு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, எங்க வீட்டில் அல்லாஹ்வுடைய சட்டங்கள் ஆயத்து மூலமா இறங்கும், நாங்க சொன்னா நீங்க செஞ்சுக்கலாம், நீங்க ஒன்னு ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுடைய வீட்டில் குர்ஆனுடைய ஆயத்து இறங்கும் சட்டம் எங்கள் வீட்டில் இருந்து வெளியே வரும், நீங்கள் பின்பற்றினால் போதும், நாங்க உடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்கணும். அதோட இந்த ஆயத்து உலகத்தில் இருந்தது உடனே இறங்கியது. நாயகமே உங்களுடைய மனைமார்கிட்ட சொல்லுங்க, மற்ற எல்லா பெண்கள்கிட்டையும் சொல்லுங்க, வீதியில் போகக்கூடிய வரக்கூடிய பெண்கள் வெளியே போகும்போது முகங்களை மூடிக்கொண்டு போக வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆயத்து இறங்குச்சு, இறங்கிய உடனே அந்த ஆயத்து தேர்தல் செய்தியை விட முடிவுகளை விட வேகமா சஹாபாக்கள்கிட்ட போகும் குர்ஆனுடைய ஆயத்து இறங்கிருச்சு. வீதியிலே பெண்கள் போயிட்டு இருக்கும்போது சஹாபாக்கள் சொல்லிட்டே போறாங்க, பெண்கள்லாம் முகத்தை மூடணும்னு சொல்லி அல்லாஹ் ஆயத்து இறக்கித்தான் சொன்ன உடனே அன்சாரி பெண்கள் தாங்கள் அணிந்திருந்த தாவணியை, நாங்கள் அணிந்திருந்த ஆடையில் ஒரு பகுதியை கிழித்து முகத்தை மூடிக்கொண்டார். சட்டம் உடனே அங்கே ஃபாலோ பண்ண வாழ்க்கையில் அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி பெற்றதற்கு பிறகு அவர்கள் பிறந்த ஊரில் இருந்து துரத்தப்பட்டவர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி கலிமா சொல்லுங்கள் என்று சொன்ன பாவத்திற்காக, இது பாவமா, இது சொன்ன ஒரே காரணத்திற்காக பிறந்த ஊரில் இருந்து வளர்ந்த ஊரில் இருந்து துரத்துவிடப்பட்டவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையும் குர்ஆனையும் புரிந்ததற்கு பிறகு அந்த மக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவில் மக்காவில் துரத்திவிட்டதை போல திரும்பி மக்கா வெற்றி பெற்றதற்கு பிறகு அத்தனை பேர்களும் தங்களுடைய வீட்டிற்கு வர வேண்டும் வர வேண்டும் என்று பழையதையெல்லாம் நீங்கள் மறந்து விடுங்கள், ஆனா நீங்க சொந்த ஊரிலே இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிர்பந்தப்படுத்தும் போது அன்சாரி சஹாபாக்கள் ஒரு ஓரத்திலே அவரோடு வந்த ஆயிரக்கணக்கான அன்சாரி சஹாபாக்கள் ஒரு ஓரத்தில் நின்று கொண்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரோடு இருப்பார்களா அல்லது அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்த நம்மோடு வருவார்களா என்று ஒரு ஓரத்திலே நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். குறவுக்காரர்கள் எல்லாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கும் போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் கஷ்டப்படும் போது எனக்கு உதவி செய்தவர்கள் அன்சாரிகள், குர்ஆனை நீங்கள் எல்லாம் மறுக்கும் போது அதை ஏற்றுக்கொண்டவர் இந்த அன்சாரிகள், குர்ஆன் வளர்வதற்கு எல்லா இடத்திலையும் தன்னுடைய உறவுகளை விட்டுக் கொடுத்தார்கள், தன்னுடைய உடமைகளை விட்டுக் கொடுத்தார்கள், வீட்டுக்குள்ள வீட்டு தன்னுடைய சொத்துக்களை விட்டுக் கொடுத்தார்கள், சுகங்களை விட்டுக் கொடுத்தார்கள். அதனால நான் அவர்களோடு தான் போவேன், அன்சாரி சஹாபாக்கள் ஒரு பாதையிலையும் உலகமே இன்னொரு பாதையில் போனாலும் இவரோடு தான் போவேன் என்று அந்த அன்சாரி சஹாபாக்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள் என்றால், அன்பு பெருமக்களே, குர்ஆனுடைய ஆயத்து இறங்கிய உடனே பின்பற்றக்கூடியவர்கள் அன்சாரி சஹாபாக்கள் மதீனத்து சஹாபாக்கள். குர்ஆன்ல கிட்டத்தட்ட 200 மேற்பட்ட இடங்களிலே ஈமான் கொண்ட மக்களே, யாய் உள்ளவீன் ஆமனு, யாய் உள்ளவீன் ஆமனு சொல்லி ஈமான் கொண்ட மக்களின் அல்லாஹ் அழைக்கிறான். இது முழுக்க முழுக்க அந்த மதீனாவில் வாழ்ந்த அன்சாரிகளை பார்த்துத்தான். ஏன் அல்லாஹ் அழைச்ச உடனே பதில் சொல்லிடுவாங்க, குர்ஆனுடைய ஆயத்து இறங்கிய உடனே பின்பற்றக்கூடியவர்கள். அதற்காக ரப்புல் ஆலமீன் நினைத்த உடனே எல்லாம் செய்யுங்களையும் அல்லாஹ் சொல்லவில்லை. 6666 ஆயத்து குர்ஆனில் இருக்கிறது. இதில் 1000 ஆயத்துகள் மட்டும்தான் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு, 1000 ஆயத்து மட்டும்தான். கருதத்த 600 ஆயத்துகள் சட்டம் சம்பந்தப்பட்ட வசனங்கள் குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹலாலுக்கா சில வசனங்கள், ஹராமுக்கா சில வசனங்கள், வரலாறுகள், அது சமுதாயத்திற்கு முக்கியம். வரலாறு சம்பந்தமாக 1000 வசனங்கள் குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் எப்படி வாழணும் என்பதற்கு நபிமாருடைய வரலாறு, எப்படி வாழக்கூடாது என்பதற்கு ஃபிரௌன், ஹாமான், ஷத்தாது, நம்ருத் போன்ற கொடியவருடைய வரலாறு, 1000 ஆயத்துகள் வரலாறு, 1000 ஆயத்துகள் உதாரணங்கள். உதாரணங்கள் இல்லை என்றால் எந்த விஷயத்தையும் மனிதன் புரிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு விஷயத்திற்கும் அல்லாஹு தஆலா உதாரணங்களை சொல்லி சொல்லித்தான் மனிதனுக்கு விளக்கி காட்டுகிறான். 1000 ஆயத்துகள் அதற்காக, கிட்டத்தட்ட ஒரு 100 ஆயத்துகள் அல்லாஹ்ட கையேந்திருக்க துவாவுக்காக, வாழ்க்கையிலே செயல்பட்டு நீ கையேந்து. குர்ஆனை நீ பா, ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், முதல் குர்ஆனில் இருக்கிற முதல் வசனமே ஓது. முதல் இறங்கினா ஓதுனது, ஒரு ஆயத்தை நீங்கள் ஓதும்போது அதில் உள்ள ஒரு எழுத்தை உச்சரித்தால் 10 நன்மை. அல்ஹம்து என்று நம்ம சொன்னால் இந்த அலிஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, ஹேக்கு இப்படி ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அர்த்தம் தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் 10 நன்மை. குர்ஆனுடைய முதல் வசனமே ஓதுங்கள். ஆனா அதுக்கு அடுத்தடுத்து அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா, ஓதிய இந்த குர்ஆனை படித்து பாருங்கள், படிப்பது ஒரு ஓதுதல் என்பது. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் காபாவை கட்டி முடித்தார்கள். அல்லாஹ் பரக்கத்தான வாழ்க்கையை தான், தகப்பனாறு பிள்ளையும் சேர்ந்து தான் அந்த காபாவை கட்டி முடிச்சாங்க. 40 கோடி முஸ்லிம்கள் இந்த நாட்டில் இருக்கிறோம். 40 வருஷமாக போட்ட ஒரு சதி திட்டம் ஒரு பள்ளிவாசல் தரைமட்டமாகி போனது. அந்த நாட்டில முடியல, திருப்பி அதை உருவாக்க முடியல. ஆனா தந்தையும் பிள்ளையும் சேர்ந்து காபாவை கட்டி முடிச்சா, முடிச்ச உடனே அதற்கு இப்ராஹிம் கையேந்தினாங்க, ரப்பனா உபாஸிஹிம் ரசூலா, இவர்களிலே ஒரு ரசூலை நீ அனுப்பு, அந்த ரசூலுக்கு நீ ஒரு வேதத்தை கொடு, அந்த வேதத்தை அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுப்பார். மாசாலி ரஹமத்துல்லாஹி கேட்கிறாங்க, 999 கிதாப் எழுதினாங்க, 999 கிதாப் எழுதிட்டு மனிதன் நம்ம அல்லாதான் நிறைவானவன், அவனை 99 திருநாமத்தோடு நிறுத்திக் கொண்டான். 100 என்பது ஒரு முழுமை பெற்ற நம்பர் மாதிரி, அல்லாதே 99 திருநாமத்தோடு நிறுத்திக் கொள்கிறான். அசாலிமாம் 999 கிதாப் எழுதியவருக்கு கூட ஒரு கிதாப் எழுதிய ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. நாம் அந்த மூலமற்ற மனிதனா இருக்கணும் அவசியம் இல்லை என்று 999 கிதாபோடு நிறுத்திக் கொண்ட அசாலி அம்தலா சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு அனுப்பிய தூது, உனக்கு நெருக்கமானவர் ஒரு உனக்கு ஒரு தபால் எழுதுகிறார், நமக்கு பிடித்தமானவர், நம் ரொம்ப அளவுடந்து பாசம் வைத்திருக்க ஒருவர் நமக்கு தபால் எழுதுகிறார். அந்த தபாலை முதல்ல நாம் எதிர்பார்ப்போம், வந்த தபாலை உடனே படித்து பார்ப்போம், அதை ரசித்து ரசித்து படித்தவர்கள் நாம் திருப்பி அந்த தபாலுக்கு பதில் எழுதுவோம். இது துன்யாவிலே உலகிலே நடக்கிற நிகழ்வு. மஸாலி அஹமதுல்லா கேட்கிறாங்க, அல்லாஹ் அனுப்பிய தூது குர்ஆன், அல்லாஹ் அனுப்பிய தூது குர்ஆன், அந்த தூதை உங்களில் எத்தனை பேர்கள் படித்து பார்த்திருப்பீர்கள்? எத்தனை பேர்கள் இந்த குரானை நீங்கள் படித்து பார்த்திருப்பீர்கள்? உஸ்மான் ரலியல்லாஹு அந்த சஹாபிக்கு கனி, பணக்காரன் என்ற ஒரு பெயர். இந்த கனிங்கிற இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய 99 திருநாமத்தில் ஒரு திருநாமம். அல்லாஹ்வுடைய திருநாமம் 99 திருநாமம், அதுல ஒன்றுதான் இந்த கனி. இந்த கனி பணக்காரன் என்ற அந்த தன்மையை அவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பெற்றதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதில் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? சஹாபாக்களிலே முத முதல்ல குர்ஆன மனநம் செய்த ஹாஃபிஸா ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, பணக்கார சஹாபி தான். முழு குர்ஆனையும் முதல் முதலில் மனநம் செய்தவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, பெரிய கோடீஸ்வரர், பணக்காரர். இஸ்லாத்திற்காக தன்னுடைய சொத்தை எல்லாம் இழந்தவர்கள். அவருடைய மகளார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நாயகத்தினுடைய மனைவியார், அவர் குர்ஆனை மனநம் செய்த ஹாஃபிஸா. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மகளார் அன்னை ஹஃப்ஸா அம்மா, நாயகம்ஸ்லாவுடைய மனைவி, இவங்களும் குர்ஆனை மனநம் செய்த ஹாஃபிஸா தான். சஹாபாக்கள் எக்கச்சக்கமா குர்ஆனை மனநம் செய்த ஹாஃபிஸாக்கள் இருக்கிறார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசாவை பார்த்துவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்த கவலை பலருக்கு இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு கவலை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு இருந்தது. உடலை பார்த்துவிட்டு அவர்கள் ஒப்பாத்தான அந்த நிலையை பார்த்துவிட்டு அவர்கள் ஒரு சபதம் போட்டார்கள், குர்ஆனை முழுவதும் மனனம் செய்வதற்கு பிறகுதான் இந்த தோளில் கிடக்கிற துண்டை நான் இறக்க வேண்டாம். வராட்சி புரட்டிப்பா, அதே போல முழு குர்ஆனையும் மனனம் செய்த பிறகுதான் தோளில் இருக்கிற துண்டை எடுத்தாங்க. அப்ப குர்ஆனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த தொடர்பு, மறுமையில நம்முடைய மனைவி மக்கள் நான் உழைத்த உழைப்புகள் அத்தனையுமே நம்ம வீட்டு போகும்போது இந்த திக்கு தெரியாமல் தடுமாறி கொண்டிருப்பான், நமக்கு யாராவது ஒருவர் உதவி செய்ய மாட்டார்கள் என்று இருக்கிற போது நம்முடைய கரத்தை பிடிப்பது இந்த குர்ஆன் தான். அதனால் நாயம் சொல்லா அலைய செல்லம், தொழுகையிலே நீங்கள் அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டிட்டா தொழுக முடிகிறவர் அல்லாஹ்வோடு பேசுகிறீர்கள். என்னல் முசல்லி யுனாஜி ரப்பா, தொழக்கூடியவர் அல்லாஹ்வோடு பேசுகிறார் என்று பெருமானார் சல்லாலி சொன்னாங்க. நம்ம எத்தனை பேருக்கு அல்லாஹ்ட்ட பேசுற உணர்வோடு தொழுக முடிச்சிட்டு போறோம்? யோசித்து பாருங்க, நாம் என்ன ஓடுகிறோம் என்பதை தெரிந்தால்தானே நாம் தொழுகை முடித்ததற்கு பிறகு போகும்போது பேசிய உணர்வு. ஒரு முக்கியமான கோரிக்கையை வைக்கிறோம், பரவாயில்ல ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு வந்திருக்கோம், திருப்தியோடு போகிறோம். எத்தனை பேர்கள் திருப்தியோடு வெளியே போகிறோம்? ஆலிம்கள், உலமாக்கள் ஓதுகிற அந்த வசனங்களுக்கு அவர்களுக்கு பொருள் தெரியும். எல்லோரும் பெருமானார் ஓதவும் முடியாது. எத்தனை பேர்களுக்கு பொருள் தெரியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உடைய தோளையில் ஊது வேண்டும். இமாம் மூஸா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூளும்போது அவர்கள் தூள தோளை வைத்துத்தான் நாம சுண்ணத் தொழுது விட்டிருக்கிறோம். ஆனா அது கூட அநியாயம் தான். காரணம் என்ன சொல்கிறார்கள்? நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுண்ணத் தொழுது முடித்து விட்டால் கால்கள் எல்லாம் வீங்கி போய்விடும். என் கால்கள் வீங்கவில்லையே, நான் சுண்ணத் தொழுது முடித்ததற்கு என் கால்கள் வீங்கவில்லையே, இது எப்படி சுண்ணத்தாக இருக்க முடியும்? கண்கள் எல்லாம் அழும் அழுது கொண்டே இருக்கும். ஆண்கள் ஒரே ஒரு கட்டத்தில் மட்டும்தான் அழச்சொல்லி மார்க்கம் சொல்கிறது. அந்த அழுகை குர்ஆனை ஓதுகிற போது, அல்லாஹ்வோடு பேசும் போது. பெண்களுக்கு பல கட்டங்கள் இவர்கள் அழுவார்கள், ஆண்கள் பலசாலிகள். இவர் ஒரே ஒரு கட்டம், அது குர்ஆனை ஓதும்போது தான், அல்லாஹ்வோடு தொடர்பு கொள்ளும் போது தான். இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் குர்ஆனை சொல்கிறான், வைதா சமயமா உன்ஸிலல் ரசூல் தர ஆயுனும் தஃபீலு மினத்தம். நாயகமே, உங்களோடு இருக்கிற இந்த அருமையான சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஆயத் வசனம் இறங்கிவிட்டால் அவருடைய கண்கள் இருந்து கண்ணீர் கொட்டுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அர்த்தம் தெரிந்தால்தானே நம் கண்களில் இருந்து கண்ணீர் வரும். கயிறுக்கு மந்த அல்லமல் குர்ஆன அல்லமா, நபீல் நாயம் சொல்லாலே சொல்ல, உங்களுடைய சிறந்தவர் குர்ஆனை தானும் ஓதி பிறருக்கு ஓதி கொடுப்போர் என்று சொல்லல, குர்ஆனை தானும் கற்று அர்த்தத்தோடு தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர் உங்களிலே சிறந்தவர் என்று சொல்லலாலே சொல்லும் சொல்வர் மட்டுமல்லாமல் குர்ஆன்ல இருக்கிற இந்த 6666 ஆயத்துகளில் ஒரு ஆயத்து கூட ஒரு மனிதனுடைய கல்புல இல்லை என்றால் இந்த கல்பு அது பாவடைந்த வீட்டிற்கு சமம். பெருமானா சொல்லார், இப்ப அந்த குர்ஆனை கற்றுக் கொடுக்கிற பணிகளைத்தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மிகிதமா சபீஸ் மரபிகள், அதே போல ரெண்டார காத்திலே அல்லத்தா ஹதீது ராஷியா இமாம்கள் ஓதுவதை நாம் எல்லாரும் அதில் அப்பலாவின் சொல்கிறான், அபலா எந்த ரூல் ரெண்டார காத்திலே ஓதுகிற அந்த சூறாவிலே
ஒட்டகம் அது எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்று மனிதர்கள் சிந்திக்க கூடாதா? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் சான்றில் எழுதுகிறாங்க, ஒட்டகத்தை எதற்கு அல்லாஹ் சொல்லுகிறான்? அங்கே பல காரணங்கள் அதற்கு எழுதுகிறார்கள். அதில் ஒரு காரணத்தை இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒட்டகத்தை அல்லாஹ் சொன்னது காரணம் தெரியுமா? அந்த ஒட்டகம் காலம் பூரா அழுது கொண்டே இருக்குமா? அல்லாஹ் மனிதனை பார்த்து கேட்கிறான், எந்த பாவம் அறியாத ஒட்டகம் காலம் பூரா அழுகிறது, பாவத்திலே மூழ்கி இருக்கிற நீ என்றைக்காவது என்னை நினைத்து அழுவதுண்டா கேட்கிறான். சிந்தித்து பாருங்கள். இப்படி குர்ஆனுடைய வசனங்கள் உலகத்திற்கு வழியை காட்டி, பிள்ளைகளாக இருக்கும் போது நமக்கு பிள்ளைகளாக இருக்கும் போது நாம் நமக்கு வழிகாட்டுகிறது. கணவன்மார்களாக, மனைவிமார்களாக, பெற்றோர்களாக, முதலாளிகளாக, வியாபாரிகளாக, அரசியல்வாதிகளாக, ஆன்மீகவாதிகளாக, என்னென்ன துறை இருக்கிறதோ அத்தனை துறைக்கும் இந்த குர்ஆன் தான் நமக்கு அடிப்படை ஆசான். அதனால் கிட்டத்தட்ட 10 இடத்துக்கு மேற்பட்ட இடங்களிலே குர்ஆனிலே குர்ஆனை நாயம் சல்லாளிகளும் கற்றுக் கொடுத்தார்கள். அது கற்றுக் கொடுப்பதற்காக அந்த வேதம், அந்த வேதங்கள் இமாம்கள் மூலமாக வெள்ளிக்கிழமை ஜும்மா பயானிலே உங்களுக்கு குர்ஆனுடைய உரைகள் நடக்கிறது. அதே போன்று சனி ஞாயிற்றுக்கிழமை போன்ற லீவு நாள்களிலே தப்சீர் மூலமாகவும் இந்த குர்ஆனுடைய விரிவுரை உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வகையிலே நமக்கு அருகிலே உள்ள புதுப்பேட்டையில் கடந்த 10 ஆண்டுகளாக அங்கே இமாமாக பணிபுரிந்தவன் நான். பக்கத்திலே பிரசுவாக்கம் நிசாமுதீன் ஹசரத் அவர்கள் ஒரு 27 வருஷமா குர்ஆனுக்கு விரிவுரை எழுதி அவங்க அந்த பள்ளியிலே தப்சீர் செய்து வந்தார்கள். பிரசுவாக்கத்திற்கு முன்பு புதுப்பேட்டையில் தான் அவங்க தப்சீர் பண்ணிட்டு வந்தாங்க. அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும்போது என்கிட்ட சொன்னாங்க, என்னால் முடியலப்பா, நீ இந்த இதை அந்த பணியை எடுத்துக்கன்னு. சரிலா உங்களுடைய காலத்துக்கு பிறகு இன்ஷால்லா அந்த பணியை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அவருடைய வஃபாத்திற்கு பிறகு கடந்த 3 ஆண்டுகளாக அங்கே ஒவ்வொரு வாரமும் வெள்ளி மகரிபிலிருந்து இஷா வரை ஒரு ஆயத்து சூரத் மாவு 15 ஜுசுவை கிட்டத்தட்ட 27 ஆண்டுகளாக 15 ஜுசுவுக்கு விளக்கம் சொன்னார்கள். அதிலிருந்து தொடங்கி ஒரு 3 ஆண்டுகள் ஒரு 125 வாரங்களாக இந்த குர்ஆனுக்கு விரிவுரை செய்து அது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்தால் எல்லோருக்கும் போய் சேராது என்பதற்காக, பரவலாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்து என்பதற்காக விரிவுரை செய்தவர்களிலே ஒரு சில விஷயங்களை, துணுக்குகளை தொகுத்து உங்கள் முன்னால் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். அன்பு பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல நாம் செய்கின்ற செலவுகள் நமக்காக அல்லாஹ்விடத்தில் பேச வேண்டும். இந்த செலவுகளை பற்றி அல்லாஹ் நம்மிடத்திலே பேசுவதாக இருந்தால் அந்த செலவு ஒரு முறையான செலவாக இருக்காது. நாம் செய்கின்ற செலவுகள் நமக்காக அல்லாஹ்விடத்திலே பேசுகிற செலவாக இருக்க வேண்டும். அது நாளைக்கு மறுமையிலே நமக்காக நிற்கும். அது இந்த மார்க்கத்திற்காக குர்ஆனுக்காக செய்கிற செலவு என்பதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோரும் தெரிந்தவர்கள் புரிந்தவர்கள். வல்ல ரஹ்மான் குர்ஆனோடு வாழ்கிற நசீபை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி அவருடைய வாழ்க்கையை குர்ஆனாக கொடுத்தானோ அந்த குர்ஆனுடைய வாழ்க்கையை நமக்கும், நம்முடைய குடும்பத்திற்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கும், பெற்றோர்களுக்கும் வல்ல ரஹ்மான் தந்தருவானா என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு அரிய வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா நிர்ந்த இல்லா அர்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.